ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நம் தேவனாகிய கர்த்தர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் குற்றமற்ற சுத்தமான மனசாட்சி உள்ளவர்களாக தனக்கு முன்பாக காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய இருதயம் குற்ற மனசாட்சி அடையுமானால் நாம் தேவ சமூகத்தில் நிற்கக்கூடாமல் போய்விடும். ஆகையால் இந்த செய்தியின் மூலமாக குற்றமற்ற மனசாட்சியை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருவார். ஜெபத்துடனே கேளுங்கள், குற்றமற்ற மனசாட்சியோடு கர்த்தருக்கு முன்பாக வாழுங்கள், கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வார்த்தை அப்போஸ்தல நடபடிகள் 24:16 வாசிக்கலாம். அப்போஸ்தல நடபடிகள் 24:16.
இதனால் நான்
தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக
எப்பொழுதும்
குற்றமற்ற மனசாட்சியை
உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன்.
அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அற்புதமான தன்னுடைய வாஞ்சையை இந்த இடத்தில் அவர் சபைக்கு முன்பாக பேசுகிறதை பார்க்கிறோம். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வாஞ்சை பாருங்க. தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக குற்றமற்ற மனசாட்சி உடையவனாயிருக்க நான் பிரயாசப்படுகிறேன். அப்போ தன்னுடைய வாழ்க்கையில் அவருடைய பிரயாசம், அவருடைய வாஞ்சை எவ்வளவு அதிகமாயிருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் கண்டிப்பாய் காணப்பட வேண்டும். தேவனாகிய கர்த்தருக்கும் இந்த உலகத்தில் மனுஷருக்கும் முன்பாக குற்றமற்ற மனசாட்சி நமக்கு அவசியம். ஆமேன். குற்றமற்ற மனசாட்சி மனுஷருக்கு முன்பாக மட்டுமல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக மட்டுமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் கூட ரொம்ப முக்கியம். இது சில சொல்லுவாங்க, எல்லாரையும் கர்த்தர் பார்த்துக்குவார், நான் கர்த்தருக்கு தான் கணக்கு ஒப்பு குடிக்கணும், நான் கர்த்தர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி மனுஷரை பத்தி நான் கவலையப்பட மாட்டேன் என்று சொல்லி சில வீம்பு பேசுகிறவர்கள் உண்டு. ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார், இல்ல, தேவனுக்கு முன்பாகவும் சுத்த மனசாட்சி இருக்கணும், குற்றமற்ற மனசாட்சி இருக்கணும், மனுஷருக்கு முன்பதாகவும் குற்றமற்ற மனசாட்சி இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பதாகவும் நம்முடைய இருதயம் தெளிவுள்ளதாக இருக்க வேண்டும். எல்லா மனுஷருக்கு முன்பதாகவும் நம்முடைய இருதயம் மிகவும் தெளிவுள்ளதாக இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பதாகவும் நாம் இடரலற்றவர்களாக இருக்க வேண்டும். மனுஷர்களுக்கு முன்பதாகவும் நாம் இடரலற்றவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கும் மனுஷர்களுக்கும் நடுவில் எப்பொழுதும் இருக்கிறது. அப்போ தேவ பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை நமக்கு மிகவும் முக்கியம். நம்முடைய மனசாட்சி தூய்மையாயிருக்க வேண்டும், குற்றமற்றதாக இருக்க வேண்டும். அது கர்த்தரிடத்தில் செல்வதற்கும் எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்க வேண்டும். மனுஷரிடத்தில் கம்யூனிகேட் பண்ணுகிறதற்கும் எப்பொழுதும் நம்முடைய மனசாட்சி ஆயத்தமாயிருக்கணும். நல்லா பாருங்க, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த அளவுக்கு ஸ்திரமா இருக்கிறதோ அதை வைத்து தான் நாம் தேவனுக்கும் மனுஷருக்கு முன்பாக நிற்க முடியும். இப்ப இன்னைக்கு பார்ப்பீர்கள் என்றால், ஜெபிக்கணும், தனியாய் ஜெபிக்கணும் என்று கேட்டால் நிறைய பேருக்கு அது தனி ஜபம் என்பது உண்மையிலேயே முடியாத காரியம். கூட்டத்தோடு சேர்ந்து சோத்திரம் சோத்திரம் சொல்றது நிறைய பேருக்கு சுலபம். ஆனால் தனித்து தேவ சமூகத்தில் வந்து நின்று, தனித்து அவருடைய பாதத்தில் இருந்து, தனியாக கர்த்தரை துதித்து, தனியாய் அந்நிய பாஷைகளை பேசி, தனியாய் இருதயத்தை திறந்து, தனிப்பட்ட விதத்தில் கர்த்தரை சந்திக்கிறது அநேகருக்கு முடியாது. ஏன் தெரியுமா? தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்ற மனசாட்சி இல்லை. மனசாட்சி குற்றப்படுத்துகிறது, கர்த்தருக்கு முன்னால் நிற்க முடியல. சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், ஒரு மனுஷருக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், சொல்லணுன்ற எண்ணமே வரமாட்டேங்குது. மனுஷருக்கு முன்பாக போய் சொல்வதற்கு இருதயமே ஆயத்தமா இல்லை. சொல்லக்கூடிய ஒரு வாஞ்சை எண்ணமே வரமாட்டேங்குது. ஏன்? மனுஷருக்கு முன்பாக நிற்க முடியாதபடிக்கு நம்முடைய மனசாட்சி குற்றப்படுத்துகிறது. அல்ல, கவனிக்கணும், நம்ம தேவனோடும் பேசுவதற்கும் மனுஷனிடத்தில் தேவனாகிய கர்த்தரை குறித்தும் பேசுவதற்கும் நம்முடைய மனசாட்சி சுத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். குற்றமற்ற மனசாட்சி காணப்பட வேண்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு சொல்ற இந்த உலகத்தில் அந்த குற்றமற்ற மனசாட்சியோடு நாம் வாழ்ந்தால்தான் இந்த உலக வாழ்க்கையை விட்டு நாம் கடந்து போகும் பொழுது பரலோகத்திற்குள் பிரவேசிக்க முடியும். ஏன் இந்த பவுலுடைய வாழ்க்கையில் இதற்காக அவர் பிரயாசப்படுகிறார்? அவருடைய வாழ்க்கை நீங்க திரும்ப திரும்ப பல இடங்கள் நீங்க கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், அவர் என்னதான் ஊழியம் செய்தாலும் அடுத்த பக்கத்தில் பார்த்தால் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் தான் பரலோகம் செல்ல வேண்டும் என்பதில் மிகவும் கண்ணும் கருத்துமாய் இருந்த ஒரு மனுஷன். நான் எப்படியாகிலும் மரித்தோரிலிருந்து எழுந்து நான் கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்து சேருவதற்கு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று பிலிப்பியருக்கு எழுத நிருபத்திலே 3:7-11 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தால் சொல்லுவார், நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஏன் தெரியுமா? எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து எழுந்து நான் கர்த்தரோடு கூட இருக்கும்படியாக நான் காணப்படுவதற்கு தகுதி உள்ளவனாய் காணப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அப்போ அவருடைய வாழ்க்கை நீங்கள் கவனித்து பார்த்தால் எப்படியாகிலும் தான் பரலோகம் போக வேண்டும் என்கிறதில் அவர் மிகவும் கவனமா இருந்தார். அதனாலதான் அவர் கர்த்தருக்கு முன்பாகவும் சரி மனுஷருக்கு முன்பதாகவும் சரி தன்னுடைய மனசாட்சியை குற்றமற்றதாய் காத்துக்கொள்வதற்கு என்னைக்குமே தன் பிரயாசத்தை அவர் எடுத்துக்கொண்டே இருந்தார். இன்னைக்கு சொல்ற நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு முன்பாகவும் மனிதர்கள் முன்பாகவும் குற்றமற்ற மனசாட்சி நமக்கு தேவை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:8, எபிரேயர் 12:14 கவனித்து பாருங்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எபிரேயர் 12:14 சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகிறேன், நம்முடைய மனசாட்சி தூய்மை உள்ளதாய் கர்த்தருக்கும் மனுஷருக்கு முன்பாய் நிற்பதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த மனசாட்சி அவ்வளவு முக்கியமா? பவுலுடைய வாழ்க்கையில் அவ்வளவு சொல்றார், இதற்கு நான் அவ்வளவு பிரயாசப்படுறேன்னு சொல்றார். நம்முடைய மனசாட்சி சுத்தமாய் வைத்துக் கொள்வதற்கு, நான் கர்த்தரை சந்திப்பதற்கும் மனுஷரை சந்திப்பதற்கும் என் மனசாட்சி அப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவ்வளவு பிரயாசப்படுறாரு. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு அவ்வளவு முக்கியம் தந்தானா என்று சொல்லி கேட்கலாம். அதைத்தான் இப்ப உங்களுக்கு நான் சில காரியங்களை சொல்ல போகிறேன். எடுத்து வாசியுங்கள், பவுல் தீமோத்தேயுக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை கவனிப்போம். 1 தீமோத்தேயு 5:5 வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 5:5, கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இங்கே பார்க்கும் பொழுது கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்த இருதயம் நல் மனசாட்சி மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கும் அன்பு அப்படிங்கிற. அப்போ கர்த்தர் நமக்கு வேத வசனத்தின் கற்பனைகளாகிய வேத வசனங்களை தந்திருக்கிறார். இந்த ஒட்டுமொத்தமான வேத வசனங்களாகிய கற்பனைகளை சுருக்கி அதன் பொருள் என்ன, வேத புத்தகத்தின் பொருள் என்ன, கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா இதுதான். வேத புத்தகத்தின் கருப்பொருள் என்ன? சுத்த இருதயம் நல் மனசாட்சி மாயமற்ற விசுவாசத்தோடு கூடிய அன்பு. பாருங்க, எல்லாமே இருதயத்தை சார்ந்தது. சுத்தமான இருதயம், நல்ல மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம், அதோடு கூட கூடிய அன்பு. அப்போ இது எல்லாமே இருதயத்தை சார்ந்தது, நல் மனசாட்சி. இந்த நல் மனசாட்சி ஒவ்வொரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலும் இருக்கணும். கர்த்தரை சந்திக்கிறதுக்கு எந்த நேரத்திலையும் நீங்கள் ஜெபிக்கிறதற்கு உங்கள் இருதயம் ஆயத்தமாக இருக்கணும். எந்த நேரத்திலையும் சுவிசேஷத்தை சொல்வதற்கு உங்கள் இருதயம் ஆயத்தமாயிருக்கணும். எந்த நேரத்திலும் உங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள தொடர்பு சரியாக இருக்கணும். கொஞ்சம் கூட அது துண்டிக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது. எப்பொழுதும் அது கர்த்தருக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு கரை திரை இல்லாமல், சிறிய முறுமுறுப்பு கூட இல்லாமல், சிறிய கசப்பு இல்லாமல், உங்களுக்கும் கர்த்தருக்கு நடுவில் எந்த ஒரு சின்ன ஒரு இடரல் இல்லாமல் அது எப்பொழுதும் அந்த வே கிளியராக இருக்கணும். ஆமேன். எப்பொழுது நமக்கும் கர்த்தருக்கு இருக்கிறதான வே கிளியரா இருக்கணும். எந்த சின்ன தங்கு தடங்கள் அதில் இருக்கக்கூடாது, சின்ன தடை இருக்கக்கூடாது, சின்ன குறை இருக்கக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது தேவ சமூகத்தை உடனே அனுபவிக்கக்கூடிய விதத்தில் உங்கள் மனசாட்சி என்னைக்கு தூய்மையா இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? தீமோத்தேயுக்கு சொல்றாரு பாத்தீங்களா, இருக்கணும்னு சொல்ல இல்லைன்னா என்ன ஆகுன்றது திருப்பினால் சொல்றாருங்க. 18:19-20 வசனங்கள், அதே முதல் அதிகாரத்தில் 18:19-20 வசனங்களை வாசிக்கலாம். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூஷியாதபடி சிக்ஷிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். இங்கே பார்க்கும் பொழுது தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்லும் பொழுது நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு அப்படின்னு அவருக்கு எச்சரிப்பு கொடுக்க ஒரு உணர்த்துதலை சொல்லுகிறார். விசுவாசமும் நல் மனசாட்சியும் நீ உடையவனாய் இருக்க வேண்டும் அவரை உணர்த்துகிறார். சொல்லிவிட்டு சொல்றாரு, இது தவறி போச்சுன்னா என்னாகும், இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை என்கிறதான விசுவாசம் அந்த கப்பலை சேதப்படுத்தி விட்டார்கள். நல் மனசாட்சி இழந்தவர்கள் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை சேதப்படுத்தி விட்டார்கள். அதற்கு உதாரணத்தை ரெண்டு பேர் சொல்றாரு, இம்மனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். இவர்கள் நல் மனசாட்சி முதல்ல இருந்துச்சு, ஆனால் பின்பு தங்கள் நல் மனசாட்சியை சேதப்படுத்தி விட்டார்கள், இழந்து போனார்கள். இழந்து போய் தங்கள் விசுவாசமான கப்பலை சேதப்படுத்தி விட்டார்கள். அதுக்கு ரெண்டு பேர் உதாரணம் வேற சொல்றாரு, இம்மனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூஷியாதபடி சிக்ஷிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். எவ்வளவு பெரிய டிராஜடி பாருங்க. இந்த இம்மனையும் அலெக்சாந்தரும் கர்த்தரோடு கூட இருக்கிற அந்த நல் மனசாட்சியை பேசிக்க இழந்தாங்க. கர்த்தருக்கும் தங்களுக்கும் இருந்த அந்த தூய்மையான உறவை இழந்தாங்க. கர்த்தரை எங்க துதிக்க முடியாத நிலைமைக்குள் போனாங்க. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நிற்க முடியாத நிலைமைக்குள் போனாங்க. இருதயம் கடினப்பட்டு போனாங்க. கடைசியில் என்ன நடந்துச்சு, அவருடைய விசுவாசமாகிய கப்பல் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உடைஞ்சது. உடைஞ்சு போனதோடு முடிஞ்சதா, அவர்கள் நிமித்தம் அநேக தூஷிக்கப்படாதபடி அவர்களை நான் சாத்தான் கையிலே ஒப்பு கொடுத்தேன்கிறார் பவுல். அப்படின்னு என்ன அர்த்தம், அவருடைய வாழ்க்கையை பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டாச்சு. அவர்கள் திரும்பவும் வர முடியாத நிலைமைக்குள் போய்விட்டார். அப்போ இந்த நல் மனசாட்சின்றது சாதாரண விஷயம் கிடையாது. கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய மனசாட்சி நல்லா இருக்கணும். நமக்கும் கர்த்தருக்கு நடுவில் இருக்கிற உறவு தூய்மையா இருக்கணும். அதுல எந்த விதமும் இடரல் வரக்கூடாது. சிலர் அந்த இடரல் வரும்பொழுது ஆரம்பத்திலே கவனிக்க தவறிடுறோம். நீங்க கண்ணை மூடினா உடனே தேவ சமூகத்தை உணர தெரியணும். கண்ணை மூணாலும் மூடாட்டி கூட தேவ சமூகத்தை உணர தெரியணும். தேவ பிரசன்னத்தில் நிக்க தெரியணும். துதிக்க முடியலையா, உடனே சரிப்படுத்தணும். அதை துதிக்க முடியாம இருதை கடினமா இருக்குதா, உடனே அதை சரிப்படுத்தணும். தேவ சமூகத்திற்கு முன்பாய் வந்து நிற்கிறதுல வாஞ்சை இல்லையா, உடனே சரிப்படுத்தணும். கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறதுல நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது குறை இருக்கிறது ஃபீல் பண்றோமா, உடனே சரிப்படுத்தணும். நீங்க உலக காரியத்தில் போய் மூழ்கி 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 உலகத்து மனுஷருக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன தவறு, ஒரு சின்ன குறை, கர்த்தருக்கு நமக்கு இருக்கிற உறவு துண்டிக்கப்படுகிறது, அது சரியில்லாம போகிறதுனா உடனே அதை சரிப்படுத்த நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த இம்மனையும் அலெக்சாந்தரும் அதை செய்யல, நல் மனசாட்சி இழந்துட்டாங்க. அதனால்தான் இது தீமோத்தேயுவுக்கு எச்சரிப்பா சொல்றார் பவுல், நீ நல் மனசாட்சி உடையவனாயிரு. ஏன்னா ரெண்டு பேரும் உனக்கு முன்னால பெரிய சாட்சியா இருக்கிறாங்க, நெகட்டிவான சாட்சி ரெண்டு பேர் இருக்கிறாங்க. நீ நல் மனசாட்சி உடையவனாயிரு. உனக்கும் கர்த்தருக்கு உள்ள நல்ல மனசாட்சி இருக்கணும். இல்லைனா இந்த இமனைக்கு அலெக்சாண்டருக்கு வந்த காரியம் உனக்கு வந்துடும். ஜாக்கிரதை என்று கர்த்தர் இதில் பவுல் தீமோத்தேயுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். இவர்கள் முதல் ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்தாங்க, பின்பு தங்கள் ஆத்மாவை இழந்தாங்க, பிசாசின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். அப்போ இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆரம்பத்திலேயே ஒரு சின்ன இடத்தில் நமக்கும் கர்த்தருக்கு நடுவில் ஒரு சின்ன இடல், ஒரு சின்ன முறுமுறுப்பு, ஒரு சின்ன தடங்கள், கர்த்தருக்கு நடுவு நமக்கு நடுவில் இருக்கிற உறவில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தா இமிடியட்டா சரி பண்ணலன்னா இம்னையும் அலெக்சாண்டரும் தான் நமக்கு எச்சரிப்பு. அவர்கள் தான் நமக்கு எச்சரிப்பாக சாட்சியாய் இருக்கிறார்கள். அவர்களை தீமோத்தேயுவுக்கு பவுல் எச்சரிப்பாக வச்சால் இன்றைக்கு சபையில் நமக்கும் அந்த இம்னையும் அலெக்சாண்டரையும் கர்த்தர் நமக்கும் ஒரு எச்சரிப்பாக வைத்திருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் சொல்கிறேன், கர்த்தருக்கு முன்பாக நல் மனசாட்சி, எப்பொழுது நமக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற உறவு எப்பொழுதும் ப்ராப்பரா இருக்கணும். அந்த உறவு துண்டிக்கப்படக்கூடாது, குறைவுபடக்கூடாது. தேவ சமூகத்தில் வர முடிந்த வாஞ்சை தாகம் கொழுந்து விட்டு எரியணும். அந்த வைராக்கியம் நமக்குள் இருக்கணும். தினமும் கர்த்தரை தேடணும். அந்த வாஞ்சை இருக்கணும். தேவ சமூகத்தை குறித்து கர்த்தர் மேல் இருக்கிற அந்த அன்பு குறையாம இருக்கணும். கர்த்தர் மேல் இருக்கிற அந்த வாஞ்சை தனியாம இருக்கணும். அதை நம்ம என்னைக்குமே காத்துக்கொள்ளணும். இமீடியட்டா சொல்ற கொஞ்சம் குறைஞ்சாலும் உடனடியாய் உங்களை சரிபடுத்திக் கொள்வதுதான் நமக்கு ஞானமான காரியம். ஆமேன். அதுதான் ஞானமான காரியம். கொஞ்சம் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, நல் மனசாட்சியை உடைய விடலாய் எப்பவுமே இருக்கூடாது, இழந்து போகக்கூடாது. அதெல்லாம் பவுல் சொல்றாரு, கர்த்தருக்கு முன்பதாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் நான் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க வேண்டும் என்று நான் பிரயாசப்படுகிறேன். சரி, இப்ப இன்றைக்கு இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த காரியத்திலே ஏன் நம்முடைய நல் மனசாட்சி கெடுகிறது என்பதை குறித்து சில காரியங்களை சொல்லி இந்த நல் மனசாட்சியை காத்துக்கொள்வது எப்படி, குற்றமற்ற மனசாட்சியை நம்முடைய வாழ்க்கையில் காத்துக்கொள்வது எப்படி என்கிற காரியங்களை இப்பொழுது நாம் சில விஷயங்களை கவனிக்கப் போகிறோம். முதலாவதாக, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நல் மனசாட்சி கெட்டு போகிறது, குற்றமற்ற மனசாட்சி நமக்கு கெட்டு போகிறது. வாசிப்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் 8:9 வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8:9.
அவர்கள் அதை கேட்டு
தங்கள்
மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றார்.
போது போதும். இங்கே பார்க்கும் பொழுது இந்த 8:9 முதல் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு அருமையான சம்பவம் இங்கே வருகிறது. ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாக அங்கே இருந்ததான சில ஜனங்கள் அவரிடத்தில் வருகிறார்கள். வரும்பொழுது விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் நிற்க வைக்கிறார். நிற்க வைத்து மோசேயின் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட பாவத்தை செய்தவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. நீர் என்ன சொல்லுகிறீர் என்று சொல்லி அவருக்கு முன்பாக அந்த பெண்ணை நியமித்து நிற்க வைத்து அவருக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கும்படி கேட்கிறார்கள். இங்கு நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட பாவம் செய்கிறவர்கள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து அன்பு, மன்னிப்பு, புதிய வாழ்க்கை இதெல்லாம் பேசுறாரே, அப்ப இந்த கல்லறிந்து கொள்வதற்கு இவர் சம்மதிப்பாரா? இவர் சம்மதித்தால் அப்ப இவருடைய இதுவரைக்கும் பண்ண பிரசங்க வேஸ்ட். சம்மதிக்கலன்னா இவர் தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமானவர் சொல்லி இவர் பிடிச்சிடலாம். அதுதான் இந்த ஜனங்களுடைய நோக்கம். அப்ப இவர் இதை ஆமா கல்லறிங்கன்னு சொன்னாக்க இவர் இதுவரைக்கும் சொன்ன மன்னிப்பின் பிரசங்கம் எல்லாம் வேஸ்டா போயிடும். இனி பிரசங்கம் பண்ண முடியாது. இனி மன்னிப்பு பிரசங்கத்தை அவர் பண்ண முடியாது. அன்னைக்கு கல்லறிந்து கொள்ள சொல்லி இன்னைக்கு மன்னிப்புன்ற என்னன்னு கேட்டுருவாங்க. ஆனால் இந்த இடத்துல இப்ப வந்து அவர் மன்னிச்சு விடலாம் என்று சொன்னாலும் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா போயிடுவார். மிகவும் இக்கட்டான ஒரு நிலைமையில கொண்டு வந்து நிக்க வைக்கிறாங்க. நீர் ஒரு தீர்ப்பு சொல்லிதாகணும், இவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீர் என்ன சொல்லுகிறீர்? கொல்லலாமா, கல்லடிக்கலாமா, அல்லது விட்டு விடலாமா, மன்னிக்கலாமா? எல்லாரும் கையில கல்ல வச்சுட்டு கேட்கிறாங்க. நீ சொல்லும், நீ கொடுக்கிற தீர்ப்புக்கு நாங்க உடனே நாங்க செய்யறோம். இயேசு கிறிஸ்து நிதானமாய் ஒரே ஒரு வார்த்தை சொல்றார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை எரிய கடவன். ஒரே ஒரு வார்த்தை, உங்களில் பாவம் இல்லாதவன். எந்த பாவமும் செய்யாத மனுஷன் யாராவது இருந்தாக்க அந்த நபர் ஃபர்ஸ்ட் கல்லடி, அதுக்கு பிறகு மீதி எல்லாரும் கல்லடிக்கலாம். அவர் நீங்க எல்லாரையும் குற்றப்படுத்தல. ஒரே ஒரு நபர் எதிர்பார்த்தார், பாவமே இல்லாத நபர். எந்த பாவமும் செய்யாத ஒரே ஒரு நபர் இருந்தால் அந்த நபர் முதல் கல்லை எறியணும். அப்ப பார்த்த உடனே எல்லாரும் தங்கள் மனசாட்சியில் குத்தப்பட்டார்கள். ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு பாவம், ஏதாவது ஒரு பாவமாகிலும் இருந்தது. மனசாட்சியில் குத்தப்பட்டு ஒருவரும் கர்த்தருக்கு முன்பாக நிற்காமல் அந்த பெண்ணுக்கு முன்னால் நியாய தீர்ப்பை செய்யாமல் நேராக அத்தனை பேர் கல்ல போட்டு ஓடி போயிட்டாங்க. இதுதான் குற்றமுள்ள மனசாட்சி. மனசாட்சியில் வாதிக்கப்பட்டார்கள். குற்றமான மனசாட்சி. மனசாட்சி அவளுக்கு அத்தனை பேருக்கு வாச்சு, ஒருத்தர் கூட அதில் தப்பிக்கல. அத்தனை பேருக்கா மனசாட்சி வாதிக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னால் நிற்க முடியாமல் அத்தனை பேர் ஓடி போயிட்டாங்க. இன்னைக்கு சொல்றேன், ஏன் இவர்களுக்குள் அந்த கல்லெறிய முடியல? உங்களில் பாவம் அறியாதவன் முதல் கல்லெறிய கடவுள் என்று சொல்லும் பொழுது ஏன் அவர்களால் கல்லெறிய முடியல? அவர்களுக்குள் இருந்த குற்ற மனசாட்சி. ஆமேன். குற்ற மனசாட்சி. இன்னைக்கு சொல்ற நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு முன்பாக இந்த குற்ற மனசாட்சி. அப்போ இவர்கள் அத்தனை பேரும் பாவம் மன்னிக்கப்படாதவர்கள். அதனாலதான் இவங்களால முதல் கல்ல யாருனாலும் எரிய முடியல. இன்னைக்கு சொல்ற முதலாவது நம்முடைய மனசாட்சி கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியாதபடி செய்கிறது என்னவென்றால், நம்முடைய பாவம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான கர்த்தருடைய வார்த்தையை மீறுகிறதான காரியங்கள், அதுதான் நாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியாதபடி தலை குனிந்து ஓட வைக்கிறது. இங்க இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார், ஆனால் அந்த வார்த்தைக்கு முன்னால் நிற்க முடியாமல் எல்லாம் தலை குனிஞ்சு வெட்கப்பட்டு ஓடியே போயிட்டாங்க. ஒருத்தரை அவர் ஓடி போக சொல்லல, ஆனால் அவளே ஓடி போயிட்டாங்க. நல்லா கவனிங்க, குற்றமற்ற மனசாட்சி இருக்கிறது ரொம்ப முக்கியம். நான் எப்பவுமே சர்வீஸ்ல சொல்றேன், தேவ பிள்ளைகள் பரலோகத்துக்கு போகணும்னா இந்த உலகத்தில் குற்றமற்ற மனசாட்சியை வைத்துக் கொள்ள வேண்டும். திரும்ப சொல்லலாம், கவனித்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் யாரையும் பரலோகத்திற்குள் வலுக்கட்டாயமா எடுக்கவும் மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கங்க, யாரையும் கர்த்தர் பரலோகத்திற்குள் வலுக்கட்டாயமா எடுக்கவும் மாட்டார், யாரையும் பலவந்தமாய் நரகத்திற்குள் தள்ளவும் மாட்டார். ரெண்டையுமே செய்ய மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கங்க, கர்த்தர் யாரையும் வலுக்கட்டாயமாய் பரலோகத்திற்குள் இழுக்கவும் மாட்டார், யாரையும் பலவந்தமாய் நரகத்திற்குள் தள்ளவும் மாட்டார். ரெண்டையுமே செய்ய மாட்டார். ரெண்டையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார், ஆனா ரெண்டையுமே செய்ய மாட்டார், ரெண்டு இடத்துக்கும் தள்ள மாட்டார். அந்தந்த நபர்கள் அந்தந்த இடத்துக்கு தானா போயிடுவாங்க, புரியுதுங்களா? அந்தந்த நபர்கள் அந்தந்த இடத்துக்கு தானா போயிடுவாங்க, அவங்க யாரையும் அவர் தள்ள மாட்டார். இந்த இடத்துல யாராவது ஒருத்தரை பார்த்து நீங்களா ஓடி போகன்னு சொன்னாரா, கள்ள போட்டு ஓடுங்கன்னு சொன்னாரா? யார பார்த்தும் அவர் கல்ல கீழே போட்டுட்டு ஓடுங்கன்னு சொல்லவே இல்லை. உங்களில் பாவம் அறியாதவன் முதல் கல்லெறிய கடவன், அவ்வளவுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட், அவ்வளவுதான் அவருடைய வார்த்தை. யாரையும் கல்ல கீழே போட்டுட்டு ஓடுங்க, இந்த பெண்ணை நான் மன்னிக்கிறேன், ஒண்ணுமே அவர் சொல்லல. அவர் தன்னுடைய வார்த்தையை கொடுத்தால் ஆட்டோமேட்டிக்கா அவன் கல்ல போட்டு ஓடிய போயிட்டான், கர்த்தருக்கு மேல நிக்க முடியாம ஓடி போயிட்டான். இதுதான் நியாய தீர்ப்பு நாளில் நடக்க போகுது, தெரியுமா? நியாய தீர்ப்பு நாள் இதுதான் நடக்க போகுது, வேற ஒண்ணும் இல்ல, இதுதான் நடக்க போகுது. வேதத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் நியாய தீர்ப்பு நாளில் நடக்க போகிறதற்கு முன்னடையாளம், இதுதான் நியாய தீர்ப்பு நாள் நடக்க போகுது. நியாய தீர்ப்பு நாளில் கர்த்தர் இருக்க போறார், அவருடைய சமூகத்திற்கு முன்னால் வந்து நிக்க போகிறார்கள் ஜனங்கள். அப்ப கர்த்தர் சொல்ல போறார், பாவம் இல்லாதவன் வரட்டுன்னு. ஆட்டோமேட்டிக்கா பார்க்கும் பொழுது யாருமே பரலோகத்திற்குள்ள வலுக்கட்டாயம் எடுக்கவும் மாட்டார், நரகத்துக்கு போக சொல்லவும் மாட்டார். ஆட்டோமேட்டிக்கா அந்த நபர்கள் நேரம் அவளே ஓடி போயிடுவாங்க நரகத்துக்கு, தானா ஓடி போய் விடுவாங்க. இங்க அதுதான் நடக்குது. இந்த நபர்கள் யாரையுமே இயேசு கிறிஸ்து போன்னு சொல்லவே இல்லை. மனசாட்சியில் குத்தப்பட்டவர்கள், அவருக்கு முன்பாய் தாங்கள் ஒரு பாவி என்பதை உணர்ந்தவர்கள், ஒருத்தனை இயேசு கிறிஸ்து நிற்க முடியல. அத்தருவன் தான் அந்த இடத்தை காலி பண்ணாங்க. இதே காரியங்கள் ஏன், இது அந்த சின்ன சம்பவம் தான், ஆனா ஏன் இன்னைக்கு சொல்றேன், இது நியாய தீர்ப்பு வரையிலும் இந்த சம்பவம் பேசப்படுகிறது. நியாய தீர்ப்பு நாள் இதான் நடக்க போகுது. அப்போ நம்முடைய மனசாட்சி சுத்தமா இருந்தால் கர்த்தருக்கு முன்னால் நம்மளால் நிற்க முடியும், அவருடைய வார்த்தைக்கு முன்னால் நம்மளால் நிற்க முடியும். மனசாட்சி நமக்கு சுத்தமா இல்லைன்னா கர்த்தர் நிக்க சொன்னாலும் சரி, அவர் போக சொல்லணும்னு அவசியமே இல்லை, ஆட்டோமேட்டிக் அவரை விட்டு நம்ம ஓடி போயிடுவோம். அப்ப இன்றைக்கு இந்த உலகத்தில் நமக்கும் கர்த்தருக்கு நடுவில் நல் மனசாட்சி, குற்றமற்ற மனசாட்சி இருந்து அவருக்கு முன்னால நிற்கிறவர்களா இருந்தால்தான் நாளைக்கு அவருடைய வருகை நேரத்தில் பரலோகத்துக்கு போக முடியும். தேவனாகிய கர்த்தர் என்னைக்கும் தன்னை மாத்திக்க மாட்டார், மனுஷன்தான் தானே மாறி போயிடுவான், அவனே மாறிடுவான். ஆதாமை கர்த்தர் உண்டாக்கினார், ஏதேன் தோட்டத்தில் வச்சார், அவனோடு தினந்தோடும் கர்த்தர் வந்து உலாவினார், அவனோடு பேசினார், அவனோடு பழகினார். ஒரு நாள் அந்த ஆதாம் தேவனுடைய வார்த்தையை மீறினான். இது அவருக்கு தெரியாதா? தெரியும். அவர் இங்க செய்யும் பொழுது அவருக்கு அங்க தெரியும். இங்க இஸ்ரேல் ஜனங்கள் பாளையத்தில் கீழே இங்க விக்கிரகாராதனை செய்யும் பொழுது மலை மேல இருக்கிற மோசைக்கு சொன்னார், உன் ஜனங்கள் தங்களுக்கு எடுத்துட்டாங்க போனார். அப்ப இந்த ஆதாம் ஒருத்தர் தப்பு செய்யறது அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியாதா? கண்டிப்பா தெரியும். ஆதாம் பழத்தை பறிச்சு சாப்பிட்டது எல்லாம் தெரியும், என்ன நடந்துச்சு எல்லாம் தெரியும். ஆனால் அவர் தன்னை மாத்திக்கல, அவர் வழக்கம் போல தோட்டத்துக்கு தான் வராரு. அவர் உடனே இன்னைக்கு நான் போக மாட்டேன், என் பையன் ஆதாம் என்னை விட்டு விலகி போயிட்டு அவனை சந்திக்க மாட்டேன், அவர் ஒன்றும் செய்யலை. அவர் வழக்கம் போல வந்தார், அவர் தேடிதான் வந்தார். ஆனால் இருக்க வேண்டிய ஆதாமோ அவரை சந்திக்க முடியாதபடி குற்ற மனசாட்சியினால் ஓடி போய் ஒளிந்து கொண்டான். புரியுதுங்களா? குற்ற மனசாட்சி. கர்த்தர் அவனை ஓடி போய் சொல்லல, மரத்துக்கு போய் ஒளிந்து கொள்ள கர்த்தர் சொல்லவே இல்லை. கர்த்தர் வழக்கம் போல வந்து நின்றார், ஆனால் குற்ற மனசாட்சி உள்ள ஆதாம் அவனாய் தானாய் ஓடி போய் மரத்துக்கு மேல ஒளிந்து கொண்டிருந்தான். இதுதான் காரியம். நல்ல கவனிங்க, இந்த குற்றமற்ற மனசாட்சின்றது ரொம்ப முக்கியம், ரொம்ப 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 முக்கியம். இந்த உலகத்தில் குற்றமற்ற மனசாட்சியோடு வாழ்கிறவர்கள் மட்டும்தான் பரலோகத்திற்குள் போக முடியுமே தவிர, இந்த உலகத்திலே நீங்கள் ஜெபிக்க முடியாதபடி ஒரு குற்ற மனசாட்சி, கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க முடியாதபடி ஒரு குற்ற மனசாட்சி, வேத வசனங்களை சபையில் சத்தியத்தை கேட்க முடியாத ஒரு குற்ற மனசாட்சி இந்த உலகத்தில் இருக்குமானால் அப்படிப்பட்டவர்கள் பரலோகத்துக்கு போவதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. திட்டமா சொல்றேன், பரலோக போறதுக்கு சான்ஸே கிடையாது, கொஞ்சம் கூட சான்ஸ் கிடையாது. இந்த உலகத்தில் கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்ற மனசாட்சியோடு இருந்தால் மட்டும்தான் அவருடைய வருகை நேரத்தில் மேலே போக முடியும். இங்கே அவருக்கு முன்னால் நிற்க முடியலன்னா அவரோடு போய் பெர்மனண்டா இருக்க முடியுமா? சான்ஸே கிடையாது. அப்ப நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் ஆயத்தப்பட வேண்டும். அப்ப முதலாவது ஏன் நம்முடைய வாழ்க்கையில் குற்ற மனசாட்சி வருகிறது என்றால், இந்த ஜனங்களின் பாவம் அவர்களை குற்ற மனசாட்சி ஏற்படுத்தி கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியாதபடி செய்துவிட்டது. சரி, நான் பிரச்சனையை பேசிட்டு இருக்கிறதுக்கு காரியம் இல்லை, ரெமடி என்ன, அதுக்கு என்னதான் வழி? இந்த குற்ற மனசாட்சி சொல்லலாம், இப்ப ஐயோ எனக்கு இப்படிதான் இருக்குது, நீங்க ஃபீல் பண்ணலாம், எனக்கு இந்த நிலைமை தான், என்னால ஜெபிக்க முடியல, தேவ சமூகத்தில் வந்து நிக்க முடியல, ஜெபிக்கணும்னு வாஞ்சியே இல்லை, கர்த்தரை தேடணும் உணர்வே இல்லை, வேதத்தை வாசிக்கணும்னு எண்ணமே வரமாட்டேங்குது, நான் இந்த நிலைமையில தான் இருக்கிறேன். உங்கள் உள் மனசாட்சி சொல்லுதா? ஒரே வழி, வாசிப்போம். எபிரேயர் கடிதம் நிருபம் 9:14 வாசிக்கலாம்.
நித்திய ஆவியினாலே,
நித்திய ஆவியினாலே
தம்மை தாமே பழுதற்ற பலியாக,
தம்மை தாமே பழுதற்ற பலியாக
தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த,
தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த
கிறிஸ்துவினுடைய ரத்தம்,
கிறிஸ்துவினுடைய ரத்தம்
ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு,
ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு
உங்கள் மனசாட்சியை,
உங்கள் மனசாட்சியை
செத்த கிரியைகளற,
செத்த கிரியைகளற
சுத்திகரிப்பது,
சுத்திகரிப்பது
எவ்வளவு நிச்சயம்,
எவ்வளவு நிச்சயம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே தேவனுக்கு உகந்த பலியாய் ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை, புரியுதுங்களா, உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஒரே வழி, கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று 1 யோவான் 7:7 வாசிக்கிறோம். இந்த வேத வசனம் பாவிகளுக்கு தான் நம்ம மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்றோம், ரட்சிக்கப்படாத ஒரு நபரை ரட்சிப்புக்குள் கொண்டு வருவதற்கு. நல்ல கவனிங்க, இது நிருபத்தில் எழுதப்பட்ட விசுவாசிகளுக்காய் பிரத்யேகமாக எழுதப்பட்ட வார்த்தை அது. இது எபிரேயர் கடிதம் 9:14 பார்க்கும்போது நிருபத்தில் எழுதப்பட்டது. அப்ப நிருபம் என்றாலே சபைக்கு எழுதப்பட்டது, சபை என்றாலே ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு எழுதப்பட்டது. அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே தேவனுக்கு உகந்த பலியாய் ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி, ஆராதனை ஊழியம் செய்யும்படி, சுவிசேஷ ஊழியம் செய்யும்படி, எந்த ஊழியமானாலும் சரி செய்வதற்கு நம்முடைய மனசாட்சி செத்த கிரியைகளாக இருக்க வேண்டும். அப்படி சுத்திகரிப்பதற்கு அந்த ரத்தம் மாத்திரமே வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆமென். அதுதான் சுத்திகரிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அமைதியாய் மனத்தாழ்மையோடு மனப்பூர்வமாய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் என்னை கழுவுங்க, பிதாவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்படட்டும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் என்னுடைய பாவம் கழுவப்படட்டும். சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ இருதயத்தை திறந்து மனஸ்தாபப்பட்டு, உங்கள் குறைவுகளுக்காய் மனஸ்தாபப்பட்டு பாவ அறிக்கை செய்து கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது என்று 1 யோவான் 1:8 சொல்லுகிறது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையின் நீதி உள்ளவராயிருக்கிறார் என்று 9 சொல்லுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது நம்மிடத்தில் குறைவு இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன், அந்த எண்ணம் தான் நமக்கு ரொம்ப டேஞ்சரான எண்ணம். நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு குறை இல்லை, நான் கரெக்டா இருக்கேன், பர்ஃபெக்டா இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் எந்த குறை இல்லை, அவங்க செய்யாதையா நான் செஞ்சுட்டேன், இவங்க செய்யாதையா நான் செஞ்சுட்டேன், இந்த எண்ணம் தான் ரொம்ப டேஞ்சரான ஒரு எண்ணம். இந்த எண்ணம் இருந்துச்சுன்னா சொல்றேன், அவர்கள் கர்த்தருக்குள் எழும்பி வரவே சான்ஸ் கிடையாது. சின்ன விஷயமானாலும் பெரிய விஷயமானாலும் யார் எப்படி இருக்கிறாங்களோ நான் எப்படி இருக்கிறேன் கர்த்தருக்கு முன்பாக, அதுதான் காரியம். யார் எப்படி இருக்கிறாங்க அது நமக்கு காரியம் கிடையாது, நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவருக்கு முன்பதாக அதுதான் விஷயம். நான் பரலோகத்துக்கு போனா நான் தான் சரியா இருக்கணும், மத்தவங்களை வச்சு நான் போக முடியாது. நீங்கள் பரலோகம் போன நீங்க தான் சரியா இருக்கணும், மத்தவங்களை வச்சு நீங்க போக முடியாது. எடுப்புதல் ஆசீர்வாத சபை ஒருத்தரையும் பரலோகத்துக்கு கொண்டு போகாது, நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் மூலமாகத்தான் வர முடியும். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை தான், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை கேட்கிற சத்தியம் உபதேசம் அதுதான் உங்களை சுத்திகரித்து, நீங்கள் அதற்கு ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவின் ரத்தத்தை உங்களை கழுவி சுத்திகரிக்கிற காரியம் தான் சுத்த மனசாட்சி கொடுக்கும், கர்த்தருக்கு முன்பாக இந்த உலகத்தில் நிற்க வைக்கும், அதுதான் உங்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். வேற சான்ஸே கிடையாது. அப்ப நம்ம வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் ரத்தம், அதை பயன்படுத்துங்கள், தனிப்பட்ட நேரத்தில் பயன்படுத்து. ஒரு சின்ன காரியம் வருகிறதா மனஸ்தாபப்படு, குறைவை அறிக்கை செய்து, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் தேவ சமூகத்தில் மனத்தாழ்மையோடு அறிக்கையிட்டு தேவ சமூகம் உங்களை விட்டு கடந்து போச்சா அதை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். தேவ சமூகம் உங்களை விட்டு குறைஞ்சிருக்கிறதா புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஜெபிக்கணும்ட்டு அந்த வாஞ்சு போயிடுச்சா புதுப்பித்துக் கொள்ளுங்கள். வேதத்தின் மேல் இருக்கிற தாகம் போயிடுச்சா புதுப்பித்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை குறித்து அந்த வாஞ்சை, சபைக்கு வரணும் அந்த தாகம் போயிடுச்சா புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு காரியத்தை புதுப்பித்துக் கொள்ளணும். அந்தந்த நேரத்தில் ஸ்பாட்லியை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவும் பொழுது மனசாட்சி சுத்திகரிக்கப்படுகிறது. ஆமென். நல்ல காரியம் இது. அந்த ரத்தத்தினால் நீங்கள் முழு இருதயத்தோடு உங்களை தாழ்த்தி பாவங்கள் கழுவப்படும்படிக்கு நீங்கள் ஒப்புக் கொடுத்து கழுவப்பட்டு விட்டால் ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மைண்ட்ல ஒரு சேஞ்ச் வந்துடும், டோட்டலா வந்துடும். ஏன்னா மனசாட்சி சுத்திகரிக்கப்படுகிறது. செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம், எவ்வளவு அழகா கன்ஃபர்ம்டா சொல்றாரு பாருங்க, எவ்வளவு நிச்சயம். அந்த ரத்தம் உங்களுக்கு ஃபெயிலியரே வராது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் கழுவப்பட்டால் உங்கள் மனசாட்சி சுத்திகரிக்கப்படுமா, அதுல சந்தேகமே வேண்டாம், ஃபெயிலியரே வராது. எவ்வளவு நிச்சயம், சேலஞ்ச் பண்ணி சொல்றாரு, எவ்வளவு நிச்சயம். கண்டிப்பா நீங்க சுத்திகரிக்கப்படுவீங்க, கண்டிப்பா உங்கள் மனசாட்சி சுத்திகரிக்கப்படும், கண்டிப்பா உங்கள் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும். அப்ப நம்ம வாழ்க்கையில் சுத்த மனசாட்சியை காத்துக் கொள்வதற்கு அனுதினமும் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு கர்த்தருக்கு முன்பாய் நிற்பதற்கு எப்பொழுது நாம் தகுதியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமேன். எப்பொழுதும் பிதாவாகி தேவனாகி கர்த்தருக்கு முன்பாய் நிற்பதற்கு எந்த நேரத்தில் இந்த உலகத்தில் நாம் தகுதி உள்ளவர்களாய் இருந்தால்தான் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நாம் போக முடியும். அதற்காக கிறிஸ்துவின் ரத்தத்தை தினந்தோறும் பயன்படுத்தி ஒவ்வொரு நாளிலும் உங்களை சுத்தம் பண்ணுங்கள், கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். ஆமேன். இரண்டாவது காரியம், ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அதை எப்படி நம்முடைய மனசாட்சி காத்துக் கொள்வது. 1 Samuel 12:5 வாசிக்கலாம். 1 Samuel 12:1-5 உள்ள வேத வசனங்களை காத்துக்கொள் வாசிக்கலாம்.
அப்பொழுது சாமுவேல்
இஸ்ரவேலர் அனைவரையும் நோக்கி இதோ
நீங்கள் எனக்கு சொன்னபடியெல்லாம்
உங்கள் சொற்கேட்டு
உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன். இப்போதும்
இதோ
ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். நானோ கிழவனும் நரைத்தவனுமானேன். என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள். நான் என் சிறுவயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன்,
யாருக்கு அநியாயம் செய்தேன்,
யாருக்கு இடுக்கன் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கிக் கொண்டு
கண் சாடையாயிருந்தேன்,
சொல்லுங்கள்.
அப்படியானால்
அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான்.
அதற்கு அவர்கள்
நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை,
எங்களுக்கு இடுக்கன் செய்யவும் இல்லை,
ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள்.
அதற்கு அவன்
நீங்கள் என் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு
கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியாயிருக்கிறார்.
அவர் அபிஷேகம் பண்ணினவரும்
இன்று அதற்கு சாட்சி என்றான்.
அதற்கு அவர்கள்
அவர் சாட்சிதான் என்றார்கள். சாமுவேலுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியிலே நடந்த ஒரு கான்வர்சேஷன் இது. அவன் சொல்ல ஒரு அறிக்கை இது. சாமுவேல் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுதே, பால் மறக்க பண்ணின ஒரு பிள்ளையா இருக்கும் பொழுதே, அவனுடைய தாய் அண்ணாள் கொண்டு போய் அவனை தேவாலயத்தில் விட்டுவிட்டார். சிறுவயது முதற்கொண்டே கர்த்தருடைய ஆலயத்தில் வளர்ந்து சிறுவயது முதற்கொண்டே பக்தியாய் கர்த்தரை பின்பற்றினவர் இந்த சாமுவேல். இப்ப அந்த சாமுவேல் சொல்லுகிறான், நான் கிழவனும் நரைத்த மயிருள்ளவனானேன் அப்படிங்கிறான். இப்ப வயசாயிடுச்சு சாமுவேலுக்கு, வயசான மனுஷனாயிட்டார், கிழவனாயிட்டேன் அவரே அறிக்கையிடுகிறார். அப்ப மிகவும் வயசான காலம், சிறு வயது முதற்கொண்டு நீண்ட காலம் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்தார். அன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயாதிபதிகளை கட்டளையிட்டிருந்தார். ஆனால் இந்த சாமுவேல் ஒரு பக்கத்தில் நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதியாகவும் இருந்தார், அடுத்த பக்கத்திலே அவர் ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருந்தார். இவர் ஒரு ஸ்பெஷல் காலிங் உள்ள மனுஷன். சிலர் வெறும் ஆவிக்குரிய காரியத்தில் மட்டுமே இருந்தாங்க. இப்ப எலியா எடுத்துட்டீங்கன்னா வெறும் தீர்க்கதரிசி மட்டும்தான், எலிசா எடுத்துட்டீங்கன்னா வெறும் தீர்க்கதரிசி மட்டும்தான். ஆனால் இந்த சாமுவேல் எடுத்துட்டீங்கன்னா ஒரு பக்கத்தில் ஒரு சிறந்த தீர்க்கதரிசி, தான் முதல் பெயர் சபா வரைக்கும் முழு இஸ்ரவேலுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி, அடுத்த பக்கத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை அநேக ஆண்டுகள் நியாயம் விசாரித்த ஒரு நியாயாதிபதி. இவன் சிங்கிள் ஹேண்டடா இஸ்ரவேல் ஜனங்களை அவன் நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான். தனி மனுஷனாக முழு தேசத்தை அவன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி ஜனங்களை சீர்படுத்தி அவர்களுக்காய் ஜெபித்து மன்றாடி சகல காரியத்தையும் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் இருந்து செம்மையாய் செய்து வந்தான் இந்த சாமுவேல். இப்ப இவனுடைய நீண்ட காலம் சிறு வயது முதற்கொண்டு வயசான கிழவனாய் மாறுகிற வரைக்கும் தன்னுடைய ஊழியத்தை உத்தமத்தோடும் உண்மையோடும் செய்து விட்டான். அவனுக்கு தெரியுது, இனி நம்ம இந்த உலகத்துல நம்ம இருக்க போறது கிடையாது, நம்ம இந்த உலகத்தை விட்டு சீக்கிரம் கடந்து போக போகிறோம், நம்ம வயசாயிடுச்சு. அது தெரிந்த பிறகு அவன் ஒரு நாள் சபையை கூட்டுகிறான், ஜனங்களை கூடி வர சொல்லி, கூடி வர சொன்ன உடனே அந்த பிரபுகளுக்கு முன்னால கேட்கிறான், இப்ப சொல்லுங்க, யாருடைய இருதயாக நான் எடுத்துக்கொண்டேனா, யாருடைய கழுதையாக நான் எடுத்துக்கொண்டேனா, யார் இடத்துல நான் லஞ்சம் வாங்கினா, லஞ்சம் வாங்கிட்டு நான் நியாய தீர்ப்பு கொடுக்கும் பொழுது லஞ்சம் வாங்கிட்டு அதுக்கு சாதகமாக நான் லஞ்சம் தப்பான தீர்ப்பு கொடுத்தனா சொல்லுங்க, யார்கிட்ட லஞ்சம் வாங்கினேன், யாருடைய கழுதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய எழுதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய பொருளை எடுத்துக்கொண்டேன், யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமான்றான். ஜனங்க சொல்றாங்க, இல்ல நீ யாருடைய லஞ்சம் வாங்கல, யாருடைய பொருளையும் அபகரிக்கல, எந்த ஒரு பொருளையும் எடுக்கல, நீ சரியாயிருந்தீர். இது மனுஷருக்கு முன்பாக குற்றமான சாட்சி, குற்றமற்ற மனசாட்சி. அப்ப மனுஷருக்கு முன்னாக இருந்து விட்டு அடுத்தது அஞ்சாவது வசனத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு நேரம் கூட எடுத்துட்டு போற அந்த அஞ்சாவது வசனத்தை மட்டும் மறுபடியும் வாசிக்கலாம். அதற்கு அவன்
நீங்கள் என் கையில் ஒன்றும்
கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு
கர்த்தர் உங்களுக்கு எதிராக
சாட்சியாக, கர்த்தர் உங்களுக்கு பிதாவாகிய கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியாக இருக்கிறார்.
அவர் அபிஷேகம் பண்ணினவரும்,
இந்த அபிஷேகம் பண்ணினவர்ன்றது கிறிஸ்துவை குறிக்கிறது. கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அர்த்தம். அப்ப இந்த அபிஷேகம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. படிப்போம், அவர் அபிஷேகம் பண்ணினவரும்
இன்று அதற்கு
சாட்சியாக இருக்கிறார்.
அதற்கு அவர்கள் அவர் சாட்சிதான் என்றார்கள்.
பாருங்க, பிதாவாகிய தேவனை சாட்சியாய் வைக்கிறான், குமாரனாகிய கிறிஸ்துவை சாட்சியாய் வைக்கிறான். கர்த்தர் எல்லாம் நமக்கு சாட்சி, திருத்துவ தேவன் சாட்சி. முதல்ல மனுஷனிடத்துல சாட்சி வாங்கினாம், அடுத்தது கர்த்தர் சாட்சி இழுக்கிறான். அவங்க சொல்றாங்க, ஆம் சாட்சிதான், கர்த்தருக்கு முன்பதாக நீர் எந்த அநியாயம் செய்யவில்லை, எந்த இடுக்கன் செய்யவில்லை, எந்த நியாயக்கேடு செய்யவில்லை, எந்த லஞ்சம் வாங்கல, யாருடைய பொருளை நீர் அபகரிக்கல, சரியாயிருந்தீர். அப்ப சாமியுடைய வாழ்க்கை யோசிச்சு பாருங்க, சின்ன வயசிலிருந்து வயசான மனுஷனாய் மாறுகிற வரைக்கும் தேவனுக்கு முன்பதாகவும் மனுஷருக்கு முன்பதாகவும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவராக தன் வாழ்க்கையில் எல்லாவற்றிலேயும் உண்மையும் நேர்மையும் உத்தமமும் உள்ள ஒரு மனுஷனாகவே தன் வாழ்க்கை முழுவதையும் வாழ்ந்து முடித்தார். ஹல்லேலூயா, அருமையான சாட்சி. சிறுவயதில் ஆரம்பித்த அந்த வாழ்க்கை கடைசி காலத்தில் சொல்றான், நான் எந்த விஷயத்தில் நான் உண்மையா இருந்திருக்கிறேன், நேர்மையா இருந்திருக்கிறேன், யாருடைய ஒரு பொருளை நான் அபகரிக்கல, அதை சொல்லும் பொழுது யாரும் அவனை குற்றப்படுத்த முடியல. கர்த்தரையே முன்னால வைக்கிறான், ஜனங்கள் சொல்றாங்க, ஆமா கர்த்தரே சாட்சி, இது எந்த தப்பு செய்யல. அப்ப கர்த்தருக்கு முன்பதாகவும் மனுஷருக்கு முன்பதாகவும் சாமுவேல் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாயிருந்தான். நம்ம வாழ்க்கையில சொல்றேன், ரெண்டாவது நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையும் நேர்மையும் உத்தமத்தோடு நாம் வாழ வேண்டும். புரிதலா? ரெண்டாவது, முதலாவது நம்முடைய பாவங்கள் தவறுகள் அந்த காரியங்கள் எல்லாத்தும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்படுகிறது. கழுவப்பட்ட பிறகு இனி என்ன செய்யறது? நம்ம வாழ்க்கையில சொல்றேன், அடுத்த காரியம் சாமுவேல் போல நம்முடைய வாழ்க்கையானது தேவனுக்கு முன்பதாக மனுஷருக்கு முன்பதாகவும் சுத்தமுள்ளதாக இருக்கணும். அப்பதான் அந்த குற்றமற்ற மனசாட்சியோடு நாம் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருடைய ராஜ்யத்தில் போய் காணப்பட முடியும். அப்போ இந்த சாமுவேலுடைய வாழ்க்கை பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு சாட்சி. இதே போல வேதத்தில் ஒரு சிலர் இருந்தாங்க, நல்ல சாட்சி உள்ளவர்கள் ஒரு சிலர் இருந்தாங்க. அவருடைய வாழ்க்கையில இந்த சாமுவேலுடைய வாழ்க்கையும் இன்னும் சிலருடைய வாழ்க்கையை சொல்லி, எப்படி இந்த சாமுவேலால் இப்படி வாழ முடிந்தது, எப்படி இந்த தேவ மனுஷர்களால் இப்படி வாழ முடிந்தது, அந்த ரகசியத்தை மட்டும் உங்களுக்கு நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள், இதே போல சாட்சி உடைய இன்னொரு மனுஷன் தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6:20-21-22 மூன்று வசனங்களை வாசிக்கலாம்.
ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது
துயர சத்தமாய்
தானியேலை கூப்பிட்டு
தானியேலே,
ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன்
உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா
என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல்
ராஜாவே நீர் என்றும் வாழ்க,
சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி
அவைகளின் வாயை கட்டி போட்டார்.
அதேன் என்றால்
ரீசன் சொல்றான் பாருங்க, அதேன் என்றால்
அவருக்கு முன்பாக
நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன்.
ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான்.
எவ்வளவு தெளிவா சொல்ற பாருங்க. ஏன் கர்த்தர் இந்த சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார்? இந்த சிங்கம் என்னை ஒன்னு சேதப்படுத்த முடியல. ஏன் இந்த சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டி போட்டார்? அதுக்கு ரீசன் இருக்கு. என்ன ரீசன்? என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். என்ன அழகான சேலஞ்சான வார்த்தை பாருங்க. என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். அதோட நிறுத்தினானா? இல்ல. ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் எந்த நீதி கேடும் செய்யவில்லை. தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றவன், உமக்கு முன்பாகவும் எந்த நீதி கேடு நான் செய்யல. தேவனுக்கு முன்பதாகவும் மனுஷனாகி உனக்கு முன்பதாகவும் நான் நல் மனசாட்சி உடையவனாய் இருக்கிறேன். சுத்த மனசாட்சி எனக்கு இருக்கிறது. நான் குற்றம் செய்யல. எவ்வளவு அழகான சாட்சி. அப்போ தானியேலுடைய வாழ்க்கையிலும் பாருங்க, மிகப்பெரிய ஒரு வெற்றி. சிங்கங்கள் அவனை சேதப்படுத்த முடியல. அவன் வாழ்க்கை வெற்றிகரமாயிருந்தது, அவனுடைய காரியம் ஜெயமாயிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. என்ன ரீசன்? 6 பாத்தீங்கன்னா அதுக்கு 2 இருக்குது பாருங்க. 6:4 வாசி.
அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள்.
ஆனாலும்
ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க
அவர்களால் கூடாதிருந்தது.
அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை.
தானியேலுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். அவனிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க அநேகர் பிரயாசப்பட்டார்கள், முயற்சி செய்தார்கள், முடிவிலே தோல்வி அடைந்தார்கள். அவனிடத்தில் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. காரணம், தானியேல் உண்மையுள்ளவனாய் இருந்தான். எல்லா மனுஷர்களும் அவனிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க வகை தேடினார்கள். யாரும் அவனிடத்தில் குற்றத்தை கண்டுபிடிக்கவே முடியல. மனுஷருக்கு முன்பதாக, கர்த்தருக்கு முன்பதாக அவன் தன் வாழ்க்கை மனசாட்சியை குற்றமற்றதாய் வைத்திருந்தான். அதனால தைரியம் அறிக்கை செய்யலாம், நான் கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் இருக்கிறேன், உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்யவில்லை. எப்படி இந்த தானியேலுக்கு இந்த வாழ்க்கை வந்துச்சு? எப்படி அந்த சாமுவேலுக்கு அந்த வாழ்க்கை வந்துச்சு? எப்படி இந்த தானியேலுக்கு வந்தது? பாருங்க, என்னுடைய வாழ்க்கை ஆரம்ப முதல் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், முதல் அதிகாரம் படிக்க வேண்டும். 5:8 வரைக்கும் வாசித்தால், அவன் பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்ட உடனே நேபுகாத்நேச்சார் அவனுக்கு அரசவையிலிருந்து ராஜா உண்ணும் போஜனத்தையும் பானத்தையும் அவனுக்கு நியமிக்கிறார்கள். ஆனால் அவன் ராஜா உண்ணும் போஜனத்தினாலும் பானத்தினாலும் தன்னை தீட்டு படுத்துவதில்லை என்று சொல்லி அவன் முதல் அதிகாரத்திலேயே ஒரு பிரதிஷ்டையோடு தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் நின்றான். இந்த 6 அதிகாரத்தில் வரும்பொழுது 4 வசனத்திலே அவன் மனுஷருக்கு முன்பதாக குற்றமற்றவனாய் நின்றான். அப்போ அவன் வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பதாகவும் மனுஷருக்கு முன்பதாகவும் ஆரம்பம் முதலே அவ்வளவு தூரம் குற்றமற்ற மனசாட்சி அவனுக்குள்ள போயிட்டே இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல நாம அப்படிதான் இருக்கிறான். ரீசன் என்ன? தானியேலுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு 2 காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது இந்த 6 அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்கலாம்.
தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும்
தன் வீட்டுக்குள்ளே போய்
தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக
பலகணிகள் திறந்திருக்க
அங்கே தான் முன் செய்து வந்தபடியே
தினம் மூன்று வேளையும்
தன் தேவனுக்கு முன்பாக
முழங்கால் படியிட்டு
ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான்.
தானியேலுடைய வாழ்க்கையில் ஒரு ரெகுலரான ஒரு வழக்கம் இருந்துச்சு. என்ன வழக்கம்? முன் செய்து வந்தபடியே தினந்தோறும் அவன் தேவ சமூகத்திலே அவன் முழங்கால் படியிட்டான். கர்த்தருக்கு முன்பாய் முழங்கால் படியிட்டு எருசலேமுக்கு நேராக தன்னுடைய பலகணிகள் ஜன்னலை திறந்து வைத்துக் கொண்டு எருசலேமுக்கு நேராக அவன் ஜெபிக்கிறான். ஏனென்றால் சாலமோன் தேவாலயத்தை கட்டும் பொழுது அவன் ஒரு நீண்ட ஜெபத்தை செய்கிறான். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் இந்த ஆலயத்திற்கு நேராக தன்னுடைய கரங்களை விரித்து ஜெபிக்கும் பொழுது நீர் இந்த ஆலயத்திலிருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவர்கள் ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுக்க வேண்டும் என்று அன்றைக்கு சாலமோன் ஜெபித்தார். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அக்னியால் மறு உத்தரவு அருளினார். அப்ப இந்த காரியம் எல்லாம் இது தானியேலுக்கு நல்லா தெரியும். அப்ப நம்ம எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, என் தேவனுடைய ஆலயத்திற்கு நேராக திரும்பி நான் ஜெபித்தால் என் தேவனாகிய கர்த்தர் அங்கிருந்து என் ஜெபத்தை கேட்பார். அந்த காரியம் அவனுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். ஆகையினால்தான் அவன் பாபிலோனில் இருந்து கொண்டிருந்தாலும் அவன் எருசலேமுக்கு நேராக ஜன்னலை திறந்து வைத்துக் கொண்டு, இந்த திசையில் தான் எருசலேம் இருக்கிறது, அவன் எருசலேமுக்கு நேராக ஜன்னலை திறந்து வைத்துக் கொண்டு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். இது அவனுக்கு வழக்கம். ஆரம்பத்திலிருந்து தினமும் 3 முறை முடங்கால் படியிட்டு ஜெபித்து ஸ்தோத்திரம் செய்வது அவனுக்கு வழக்கம். டெய்லி 3 தடவை ஃபிக்ஸட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி ப்ராப்பரா 3 தடவை ஒழுங்கும் கிரமமாக தன் தேவனை அவன் சந்தித்துக் கொண்டிருந்தான். அப்போ அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, ஜெப வாழ்க்கை என்பது ஒரு ஒழுங்கும் கிரமமாக இருந்தது. நினைச்சா ஜெபிக்கிறது, நேரம் கிடைச்சா ஜெபிக்கிறது இல்லை அவனுடைய வழக்கம். புரியுதா? தினமும் 3 வேளை தவறாமல் எருசலேமுக்கு நேராய் பலகணிகளை திறந்து வைத்து ஜெபிக்கிறான். அது முன்னால செஞ்சான். ஆனா இப்பொழுது சட்டம் வந்துருச்சு, ஜெபிக்க கூடாதுன்னு. சட்டம் வந்தாலும் சட்டத்தை பத்தி அவன் பார்க்கல. அவனுக்கு தேவை கர்த்தர் தான். அல்லேலூயா. அவனுடைய நோக்கம் எல்லாம் கர்த்தர் தான். சட்டத்தை விட ஆண்டவர் பெரியவர். தான் முன் செய்து வந்தபடியே சட்டம் வந்தாலும் அவன் எதை குறித்தும் கவலைப்படல. தன் ஜெப வாழ்க்கையை அவன் குறைத்து கொள்ளல. கர்த்தருக்கும் தான் சொல்லல, ஆண்டவரே ஜெபிக்க விட சட்டம் இருக்குதப்பா அதனால தான் அவன் ஜெபிக்கல. காரணத்தை சொல்லல. அவன் சாதாரண சொல்லிடுவோம் இல்ல, ஆண்டவரே நான் ஜெபிக்கல, ஏன்னா ஆண்டவரே சட்டம் இருக்குதப்பா மரண தண்டனை கொடுத்துருவாங்க அதனால தான் நான் ஜெபிக்கல, இந்த சட்டம் போற வரைக்கும் நான் ஜெபிக்காம இருக்கிறேன், சட்டம் போன வரைக்கும் நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். அந்த பேச்சே கிடையாது. சட்டம் இருந்தாலும் சரி, அதை பத்தி பிரச்சனை இல்லை. தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை எருசலேமுக்கு நேராக தன் ஜன்னலை திறந்து வச்சு நான் ஜெபிச்சான். ஏன் இந்த நாட்கள் ஜன்னல் மூடி ஜெபிச்சிருக்கலாமே இல்ல, யாருக்கும் தெரிஞ்சிருக்காது ஜன்னல் மூடி வச்சு ஜெபிச்சுன்னு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஜன்னலை திறந்து வச்சுதான் ஜெபிக்கிறான். ஏன் தெரியுமா? அவனுக்கு அவன் தேவனாகிய கர்த்தர் அவ்வளவு முக்கியமானவராக இருந்தார். ஆமென். யார் பார்த்தா என்ன பார்க்காட்டியன, எனக்கு என்ன, நான் என் ஆண்டவருக்கு முன்பாக நான் நிற்கிறேன். அதான் காரியம். ஜெபிக்காம இருந்திருக்கலாம், அல்லது ஜன்னலை மூடி ஜெபிச்சிருக்கலாம், அவன் அப்படின்னு செய்யவில்லை, எந்த மாற்றத்தை ஏற்படுத்தல. திறந்த ஜன்னல் திறந்ததுதான், வழக்கமான ஜபம் தான், டெய்லி செய்து வந்த நேரத்தின்படியே செய்து வந்த முறையின்படியே கரெக்டா செய்யறான். அப்ப அவனுடைய வாழ்க்கையில் ஆழமான ஒரு ஜெப ஆவி இருந்தது. சிஸ்டமேட்டிக்கா ஜெபிச்சான், ஒழுங்கும் கிரமமாய் ஜெபித்தான். நேரம் கிடைக்கும் போது இல்ல, தன் ஜெப வாழ்க்கை காத்துக்கொண்டான். தினமும் ஜெபித்தான், 3 வேளை ஜெபித்தான். உங்க காரியம் என்னன்றது நீங்களே யோசிங்க. தினமும் ஜெபித்தான், 3 வேளை ஜெபித்தான். நீங்க எப்படின்றது நீங்களே யோசிங்க. புரியுதா? இதுதான் காரியம். தானியேலுக்கு ஏன் அந்த காரியம் இருந்தது? ஏன் கர்த்தர் சிங்கத்தின் வாயை அடைச்சார்? ஏன் அவளை உண்மை உள்ளவனா இருந்தான்? ஏன் அவனால் உண்மையா இருக்க முடிஞ்சது? ஏன் அவன் எந்த சூழ்நிலையில் கர்த்தருக்கும் பார்க்க கரெக்டா இருக்க முடிஞ்சது? அதுதான் ரகசியம். தினமும் ஜெபித்தான், மூன்று வேளை ஜெபித்தான், எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்கல, எந்த மாற்றத்தை ஏற்படுத்திக்கல. ஃபர்ஸ்ட் அவனுடைய ஜெப வாழ்க்கை. ரெண்டாவது 9 வாங்க, 2-3 வசனங்களை வாசிங்க.
தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறித்தீர, எழுபது வருஷம் செல்லும் என்று, கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய,
வருஷங்களின் தொகையை
புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து
தேவனாகிய ஆண்டவரை
ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும்
தேட
என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி
ஜெபம் பண்ணி
பாவ அறிக்கை செய்து ஆண்டவரே, உம்மேல் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு
உடன்படிக்கையையும்
கிருபையையும்
காக்கிற
மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே.
போதும். இங்கே பார்க்கும் பொழுது இந்த தானியேல் இப்பொழுது பாபிலோன் சிறையிருப்பில் இருந்து கொண்டிருக்கிறான். பாபிலோன் சிறையிருப்புக்கு வந்து 70 ஆயிடுச்சு. நல்லா பாருங்க, தானியேலுக்கு கர்த்தர் நீண்ட ஆயுளை கொடுத்தார். 3 ராஜாக்களின் காலத்தில் அவன் தீர்க்கதரிசி அந்த தேசத்தில் இருந்திருக்கிறான். புரியுதா? 3 ராஜாக்களின் காலகட்டத்தில் அவன் இருந்திருக்கிறான். இப்ப தானியேல் ஒரு வாலிபனாக பாபிலோனுக்கு வந்தான். இப்பொழுது அவன் வாலிபனாக இந்த பாபிலோனுக்கு வந்து 70 ஆகி போச்சு. அப்ப ஒரு நாள் அவன் வேதத்தை எடுத்து வாசித்துக் கொண்டிருக்கிறான், வேதத்தை தரவா படிக்கிறான், வேதத்தை ஒவ்வொரு அதிகாரங்களை படிக்கிறான். ஒரு நாள் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகங்களை வாசித்துக் கொண்டிருக்கிறான். புஸ்தகங்களின் மூலமாய் அறிந்து கொண்டேன், எரேமியாவின் மூலமாய் கர்த்தர் சொன்னதான வார்த்தைகளை புஸ்தகங்களின் மூலமாய் அறிந்து கொண்டேன். அப்ப எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்து வாசித்துக் கொண்டு வருகிறான். அப்படி வாசித்துக் கொண்டு வரும்பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு தீர்க்கதரிசனத்தை குறித்து கர்த்தர் அவனுக்கு வெளிப்பாடு கொடுக்கிறார். இந்த பாபிலோனிய சிறையிருப்பு சரியாக 70 இருக்கும். அப்போ எரேமியா மூலமா ஏற்கனவே இந்த சிறையிருப்பின் காலம் முன்னறிவிக்கப்பட்டிருந்தது. அப்ப அந்த எரேமியா மூலமா அறிவிக்கப்பட்டதான அந்த 70 சிறையிருப்பு என்பதை அவன் படிக்கிறான். படிக்கும்பொழுது அவனுக்கு கால்குலேட் பண்ணி பார்க்கிறான், நான் எந்த வருஷத்தில் இங்க சிறைப்பட்டு இந்த தேசத்துக்கு வந்தேன், இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? பார்க்கும்பொழுது 70 கம்ப்ளீட் ஆகுது. அப்ப அந்த 70 முடியுதுன்னு பார்த்த உடனே தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டான், பாவ அறிக்கை செய்தான், உபவாசம் பண்ணினான், போராடி கர்த்தருக்கு முன்பாய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அவன் ஜெபத்தை கேட்டு கர்த்தராகி ஆண்டவர் நேர காபிரியல் தூதனை அனுப்பிட்டார். அந்த அதிகாரத்தை அவரை படிச்சு பாருங்க, தெரியும். காபிரியல் தூதனை அனுப்பிட்டார், 21 உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கண்ணீர் விட்டு அழுது பாவரிக்கை செய்து அந்த சிறையிருப்பில் இருந்து கர்த்தர் மீட்கும்படிக்கு அவன் ஜெபித்து தேவ தூதனை கர்த்தர் அனுப்பி வைக்கிறான். மகிமையான ஒரு பதில் கிடைக்கிறது. என்ன சொல்ல வரேன்னா, அவன் வேதத்தை ஆராய்ந்து படிக்கிற ஒரு தெய்வ மனுஷன். தினமும் 3 தவறாமல் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற மனுஷன். அடுத்த பக்கத்தில் வேத வசனத்தை கருத்தாய் ஆராய்ந்து படிக்கிற ஒரு மனுஷன். இந்த ரெண்டு தான் உங்களுக்கு கீவேர்ட். இந்த ரெண்டு விஷயம் தான் முக்கியம். கருத்தாய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறதும் வேத வசனத்தை ஆராய்ந்து படிக்கிற ஒரு அனுபவம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். இந்த ரெண்டு காரியங்களும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். இந்த விஷயங்கள் தான், இந்த ரெண்டு சம்பவங்கள் தான் நம்மை கர்த்தரோடு நல் மனசாட்சி உடையவர்களாக இருக்க வைக்கிறது. ஒரு நாள் நீங்க ஜெபிக்காம விட்டீங்கன்னா உங்கள் மனசாட்சி கெட்டு போகும். வேதத்தை வாசிக்காமல் விட்டால் உங்கள் மனசாட்சியிலே பரிசுத்தம் கெட்டு போகும். வேதத்தை வாசிக்காமல் விட்டால் உங்கள் இருதயத்தில் பிசாசு கிரியை செய்ய ஆரம்பிக்கும். வேத வசனத்தால் நீங்கள் நிரப்பப்படாவிட்டால் பிசாசு தன்னுடைய காரியத்தை கொண்டு வந்து உங்கள் இருதயத்தை நிரப்பிவிடும். ஜெபிக்காவிட்டால் தேவ சமூகத்தில் நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாது. ஜெபமும் வேதமும் நம்முடைய வாழ்க்கையில பேரலலா இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். இந்த ரெண்டு காரியம் தான் இந்த சாமுவேலை கர்த்தருக்கு முன்னால் நிக்க வச்சது. இந்த ரெண்டு காரியம் தான் இந்த தானியேலை கர்த்தருக்கு முன்னாக நிக்க வச்சது. தினமும் மூன்று தடவை தேவ சமூகத்தில் நிக்கிறானா அவனுக்கு குற்றமற்ற மனசாட்சி. ஏன்? வேத வசனத்தினால் அவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டிருந்தான். நம்முடைய வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியம். வேதமும் ஜபமும் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான காரியம். அந்த ரெண்டு தான் நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரித்து கர்த்தருக்கு முன்பாக நிற்க வைக்கிறது. ஒரே ஒரு வேத பகுதி வாசிங்க, நாம் ஜெபிக்க போகிறோம். 19 சங்கீதத்தை திறந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 19 சங்கீதம் 7 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
கர்த்தருடைய வேதம்,
கர்த்தருடைய வேதம்
குறைவற்றதும்
குறைவற்றதும்
ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது.
நல்லா கவனிங்க, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது.
கர்த்தர்